மாணவர்களுக்கு வணக்கம். கல்வி மறுசீரமைப்பு, திறந்த பல்கலைக்கழகம், தொலைக்கல்வி அபிவிருத்தி அமைச்சு, உவா மாகாண கல்வி அமைச்சு மற்றும் உவா மாகாண கல்வி திணைக்களம் ஆகியவற்றின் நெறிப்படுத்தலின் கீழ் உவா சமூக வானொலியின் ஊடக அனுசரணையுடன் நடைபெறுகின்ற உவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். நான் கிளென்னனூர் தமிழ் மகாவித்தியாலயத்திலிருந்து உங்கள் விஞ்ஞான பாடாசிரியர் சுரேஷ் ரமணன். மாணவர்களே, இன்றைய தினம் நாங்கள் தரம் 10 அழகு இலக்கம் 8 அதாவது விஞ்ஞான பாடத்தில் உள்ள அங்கிகளின் சிறப்பியல்புகள் தொடர்பாக ஆராய இருக்கின்றோம். மாணவர்கள் இந்த அழகு தொடர்பாக பல்வேறு விடயங்களை கற்றிருக்கின்றீர்கள். கடந்த காலங்களில், கடந்த முந்தைய வகுப்புகளில் பல்வேறு விடயங்களை கற்றிருக்கின்றீர்கள். மாணவர்கள் ஒரு கணம் சிந்தியுங்கள். எங்களுடைய சூழலில், நாங்கள் வாழும் சூழலில் பல்வேறு விடயங்களை அவதானிக்கின்றோம். அதில் உயிருள்ள கூறுகள், உயிரற்ற கூறுகள் என பல்வேறு விடயங்களை நீங்கள் அவதானிக்கின்றீர்கள். முந்தைய வகுப்புகளில் கற்றிருப்பீர்கள், அதே போல அவதானித்திருக்கின்றீர்கள். உயிருள்ள கூறுகள் என்னென்ன, உயிரற்ற கூறுகள் என்னென்ன என அவதானித்திருக்கின்றீர்கள். மாணவர்கள் ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். உயிருள்ளவை என்னென்ன என்பதை, உங்களை சுற்றி தாவரங்கள் இருக்கின்றன, மண்புழு இருக்கின்றன, எறும்பு இருக்கின்றன, உங்கள் வீடுகளில் செல்லப்பிராணிகளை வளர்க்கின்றீர்கள், உங்களை சுற்றி உங்களுடைய தாய் தந்தை அண்ணா தம்பி என சகலரும் இருக்கின்றார்கள். அந்த வகையில் உங்களை சூழல் பல்வேறு உயிருள்ள அங்கிகளை நீங்கள் காண்கின்றீர்கள். அதே போல மாணவர்களே, நாங்கள் வாழும் சூழலில் உயிரற்ற கூறுகள் பலவற்றையும் நாங்கள் காண்கின்றோம். மண், வழி, நீர், சூரிய வெளிச்சம், பல்வேறு சத்தங்கள் என பல்வேறு உயிரற்ற கூறுகளையும் நாங்கள் காண்கின்றோம். இந்த உயிருள்ள கூறுகளுக்கும் உயிரற்ற கூறுகளுக்கும் இடையிலான வேறுபாடுகள் யாவை, அவற்றை ஒரு கணம் சிந்தியுங்கள், பார்ப்போம். அதாவது மாணவர்களே, இதுவரையில் மாணவர்களே, உயிர் என்பதற்கான ஒரு மிக பொருத்தமான ஒரு வரைவிலக்கணம் முன்வைக்கப்படவில்லை. உயிர் என்றால் என்ன, அது எங்கே இருக்கின்றது என்பது தொடர்பாக விஞ்ஞானம் தொடர்ச்சியாக ஆராய்ந்த வண்ணம் இருக்கின்றது. எனவே மாணவர்களே, உயிர் என்றால் என்ன என்பதற்கான வரைவிலக்கணம் குறிப்பிட முடியாது. ஆனால் உயிரற்ற பொருட்களிலிருந்து உயிருள்ள கூறுகளை நாங்கள் வேறுபடுத்தி ஆராய முடியும், கண்டறிய முடியும். ஒரு கணம் சிந்தியுங்கள் மாணவர்களே, உயிருள்ளவற்றிற்கும் உயிரற்றவற்றிற்கும் என்ன வேறுபாடுகள் காணப்படுகின்றன என்று. இதற்கு மிக இலகுவான ஒரு உதாரணம், நீங்கள் அனைவரும் ஒரு செல்லப்பிராணி வளர்ப்பீர்கள் வீடுகளில். உங்களுடைய செல்லப்பிராணி என்ன என்று சற்று தெரிப்பாருங்கள். ஒரு நாய்க்குட்டியாக இருக்கலாம், அல்லது ஒரு பூனைக்குட்டியாக இருக்கலாம் என நீங்கள் ஒரு செல்லப்பிராணி வளர்ப்பீர்கள். நாங்கள் எடுத்துக்கொள்வோமே, உங்கள் வீடுகளில் நீங்கள் ஒரு நாய்க்குட்டி அல்லது பூனைக்குட்டி ஒன்று வைத்திருக்கின்றீர்கள். அந்த பூனைக்குட்டியை ஒரு வகையில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல உங்கள் வீட்டை சுற்றி ஒரு பாறை அல்லது கல் அல்லது மண் இருக்கலாம். நாங்கள் எடுத்துக்கொள்வோம், ஒரு கருங்கல் பாறையை எடுத்துக்கொள்வோம். இந்த கருங்கல் பாறைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூனைக்குட்டிக்கும் என்ன வேறுபாடு, சற்று சிந்தியுங்கள். இரண்டுடனும் நீங்கள் இடைத்தாக்கம் புரிகின்றீர்கள், இடைத்தொடர்புகளை வைத்துக் கொள்கின்றீர்கள். எனவே சற்று யோசியுங்கள், இரண்டையும் ஒப்பிட்டு நோக்குவோம் நாங்கள். அதாவது உங்களுக்கு தெரியும், பூனைக்குட்டிக்கு நீங்கள் உணவளிப்பீர்கள், கட்டாயம் நீங்கள் உணவளித்தே ஆக வேண்டும். உங்களுடைய கருங்கல் பாறை உங்கள் வீட்டில் அருகில் அல்லது முற்றத்தில் இருக்கக்கூடிய கருங்கல் பாறைக்கு அவ்வாறு உணவளிக்க வேண்டிய தேவை இல்லை. எனவே மாணவர்களே, உயிருள்ள கூறுகள் அல்லது உயிருள்ள அங்கிகளுக்கு கட்டாயம் உணவு அவசியமான ஒன்று. இதனை, அதாவது நாங்கள் உயிருள்ள கூறுகள் யாவும் உணவை பெற்றுக்கொள்ள வேண்டும், இதனை நாங்கள் போஷணம் என குறிப்பிடுவோம். அதே போல உங்களுடைய பூனைக்குட்டி சுவாசிக்கும், அதே போல கழிவுகளை வெளியேற்றும், அதே போல பூனைக்குட்டி படிப்படியாக வளர்ச்சி அடைந்து பெரிய பூனையாக மாறும், அதே போல வளர்ந்த பூனை தன்னுடைய இனத்தை பெருக்கிக் கொள்ள முயற்சி செய்தும், அதே போல அந்த பூனையிடம் நீங்கள் சென்று ஏதேனும் அச்சுறுத்தல் செய்தாலோ அல்லது விளையாட்டுகளில் ஈடுபட்டாலோ அது உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும். சில வேளை கோபமாக உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும், அன்பாக பழகும். எனவே மாணவர்களே, இந்த மாதிரியான பல்வேறு சிறப்பியல்புகளை உயிரங்கிகள் கொண்டிருக்கின்றன. இந்த உதாரணத்தை வைத்து நீங்கள் நோக்கிக் கொள்ளுங்கள். மிக இலகுவான ஒரு அழகு பிள்ளைகளே, மிகவும் இலகுவான பாடம் உண்டு. எனவே நீங்கள் உயிருள்ள கூறுகளுக்கும் உயிரற்ற கூறுகளுக்கும் இடையிலான வேறுபாடுகள் யாவை என்பதை இந்த பூனைக்குட்டி கருங்கல் பாறைக்கும் இடையிலான ஒப்பீடு செய்வதனூடாக நீங்கள் இலகுவாக ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியும். அந்த வகையில் உயிரங்கிகளின் சிறப்பியல்புகளாக நாங்கள் இங்கே பார்க்க இருக்கக்கூடிய விடயங்கள் கள ஒழுங்கமைப்பு. நீங்கள் தரம் 10 விஞ்ஞான பாடத்தில் முந்தைய அலகில் கற்றிருக்கின்றீர்கள் பிள்ளைகளே, களம் தொடர்பாக நாங்கள் கற்றிருக்கின்றோம். உலகில் உள்ள சகல ஜீவராசிகளும் களங்களால் ஆக்கப்பட்டிருக்கின்றன. எனவே முதலாவது தலைப்பு கள ஒழுங்கமைப்பு. உயிரங்கிகளின் சிறப்பியல்புகளில் முதலாவது விடயம் கள ஒழுங்கமைப்பு. மாணவர்களே, குறித்துக் கொள்ளலாம் நீங்கள், உயிரங்கிகளின் சிறப்பியல்புகளில் முதலாவது கள ஒழுங்கமைப்பு, இரண்டாவது போசனை, மூன்று சுவாசம், நான்கு உறுத்துணர்ச்சியும் இயல்பாக்கமும், ஐந்து கழிவகற்றல், ஆறு அசைவு, ஏழு இனப்பெருக்கம், எட்டு வளர்ச்சியும் விருத்தியும். மாணவர்கள் குறித்துக் கொள்வீர்கள், குறித்துக் கொண்டிருப்பீர்கள், என நம்புகின்றேன். எட்டு சிறப்பம்சங்கள் தொடர்பாக நாங்கள் இந்த அலகில் ஆராய இருக்கின்றோம். உயிரங்கிகளின் சிறப்பியல்புகளாக எட்டு விடய பரப்புகளின் கீழாக நாங்கள் இதனை ஆராய இருக்கின்றோம். மாணவர்கள் முதலாவது தலைப்பினை எழுதி கொள்ளுங்கள். முதலாவது தலைப்பு கள ஒழுங்கமைப்பு. அதாவது பிள்ளைகளே, நாங்கள் முந்தைய அலகில் கற்றிருக்கின்றோம், உயிரங்கிகள் யாவும் ஒன்று அல்லது பல களங்களால் ஆக்கப்பட்டிருக்கின்றனர் என. அந்த விடயம் தொடர்பாகத்தான் இங்கே இந்த கள ஒழுங்கமைப்பு எனும் தலைப்பின் கீழ் ஆராய இருக்கின்றோம். உலகில் இருக்கக்கூடிய அங்கிகள் ஒன்று தனிக்களத்தால் ஆக்கப்பட்டிருக்கும் அல்லது பல்கலத்தால் ஆக்கப்பட்டிருக்கும். பெரும்பாலும் பிள்ளைகளை தனிக்கல அங்கிகளை நாங்கள் வெறுங்கண்ணால் அவதானிப்பது என்பது சாத்தியமாகாது. அவற்றை நாங்கள் அவதானிப்பதற்கு நுணுக்கு காட்டியின் உதவியை நாங்கள் பெற வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ஆனால் பல்கல அங்கிகளை நாங்கள் அணிதினம் காண்கின்றோம். குறிப்பாக நாங்கள் கூட ஒரு பல்கலங்கி மனிதன். நாங்கள் பார்க்கும் மரங்கள், செடிகள், கொடிகள் என தாவரங்கள், எங்களை சுற்றி இருக்கக்கூடிய எறும்பு, ஒரு நாய்க்குட்டி, பூனை, கொசு, நுளம்பு என நாங்கள் காணக்கூடிய தாவரங்கள், விலங்குகள் யாவும் பல்கலங்கிகள். எனவே அவை பல்கலத்தால் ஆன அங்கிகள். அதே போல பிள்ளைகளே, சில அங்கிகள் தனிக்கல அங்கிகள் இருக்கின்றன. இவற்றை நாங்கள் அறிந்திருப்போம், அவதானித்திருப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. இதனை நாங்கள் அவதானிப்பதற்காக நுணுக்கு காட்டியின் துணையை கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அத்தகைய தனிக்கல அங்கிகள் மாணவர்களே, உங்களுடைய பாடநூலில், விஞ்ஞான பாடநூலில் பாகம் ஒன்றில் 146 பக்கத்தில் சில தனிக்கல அங்கிகளின் உருவங்கள் காட்டப்படுகின்றன. 1:8 இதிலே முதலாவது படம் உங்களுக்கு காட்டப்படுகின்றது, கிளமிடவும் ஒனசு. அதே போல இரண்டாவது ஒரு யூக்ளினா எனும் தனிக்கல் அங்கியை காட்டுகின்றது. 3 அமீபா எனும் தனிக்கல் அங்கியை காட்டுகின்றது. 4 பரமீசியம் எனப்படும் தனிக்கல் அங்கியை உங்களுக்கு காட்டுகின்றது. இந்த பரமீசியம் தொடர்பாக நீங்கள் முந்தைய வகுப்புகளில் பல்வேறு பரிசோதனைகள் செய்திருப்பீர்கள் பிள்ளைகளே. அதாவது நீங்கள் சிறிய வகுப்பில் செய்த பரிசோதனைகளை சற்று சிந்தித்து பாருங்கள். வைக்கோலில் வைக்கோலை எடுத்து வந்து ஊற வைத்து நுணுக்கு காட்டில் அவதானித்திருப்பீர்கள். சற்று சிந்தியுங்கள். ஆம், அந்த வைக்கோலை ஊற வைத்து அந்த நீரை, அந்த நீர் மாதிரியை நாங்கள் நுணுக்கு காட்டில் அவதானிக்கும் போது எங்களால் பரமீசியத்தை சிறப்பாக அவதானிக்க முடியும். எனவே மாணவர்களே, கள ஒழுங்கமைப்பு எனும் தலைப்பின் கீழ் நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் உயிரங்கிகள் யாவும் தனிக்களம் அல்லது பல்கலங்களால் ஆக்கப்பட்டிருக்கும். அந்த தனிக்கல அங்கிகளுக்கு உதாரணங்கள் கிளமிடோமோனசு, யூக்ளினா, அமீபா, பரமீசியம், நீங்கள் முந்தைய வகுப்புகளில் கற்றிருப்பீர்கள் மதுவம், ஈஸ்ட் என கூறுவார்கள், பான் உற்பத்தியின் போது பயன்படக்கூடிய ஈஸ்ட், மதுவம், இவை தனிக்கல் அங்கிகளுக்கு உதாரணம். பல்கல அங்கிகளுக்கு உதாரணங்கள் நான் ஏற்கனவே கூறியிருந்தேன் பிள்ளைகளே, தாவரங்கள், விலங்குகள் என அவற்றை குறிப்பிட முடியும். இந்த பல்கல அங்கிகள் பல்கலங்களால் ஆக்கப்பட்டு இருந்தாலும் பிள்ளைகளே, இந்த அங்கிகளுடைய ஆரம்பம், அதாவது உருவாக்கம் என்பது தனிக்களத்திலிருந்து தான் ஆரம்பிக்கின்றது. மிகவும் முக்கியமான ஒரு அம்சம் பிள்ளைகளே இது. எல்லா உயிரங்கிகளும் தனிக்களத்திலிருந்து தான் விருத்தி அடைந்து வளர்ச்சி அடைந்து பல்கலத்துக்கு உள்ளாகின்றது. அதாவது தனிக்கலத்திலிருந்து தான் ஆரம்பிக்கின்றது என்பதை மனதில் கொள்ளுங்கள். குறிப்பாக நாங்கள் பேசியது போல விலங்குகளை எடுத்துக்கொள்வோமே, மனிதன் என்றால் என்ன, அல்லது ஒரு நாய்க்குட்டியோ அல்லது பூனையோ சிங்கமோ புலியோ ஏதோ ஒரு விலங்கு என எடுத்துக்கொண்டால் அந்த விலங்கின் உருவாக்கம் அல்லது ஆரம்பம் தனிக்கலத்திலிருந்தே ஆரம்பிக்கின்றது. அந்த தனிக்கலத்தை நாங்கள் குறிப்பிடுவோம் பிள்ளைகளே, புனரிக்கலங்களின் இணைவால் உருவாகும் நுகத்திலிருந்து உருவாகின்றது என குறிப்பிடுவோம். மறுபடியும் கூறுகின்றேன், புனரிக்கலங்களின் இணைவால், அதாவது புனரிக்கலம் என கூறும்போது சூழ் விந்து, பெண் புனரிக்கலத்தை நாங்கள் சூழ் என குறிப்பிடுவோம், ஆண் புனரிக்கலத்தை விந்து என குறிப்பிடுவோம். இந்த சூழ் மற்றும் விந்தின் இணைவால் கருக்கட்டல் என குறிப்பிடக்கூடிய விடயம், இந்த கருக்கட்டல் நிகழ்ந்தவுடன் உருவாகும் அமைப்புக்கு பெயர் நுகம். நுகம் களப்பிரிவுக்கு உட்பட்டு பல்கலாங்கியாக விருத்தியடைகின்றது. எனவே மாணவர்களே, ஒருகலாங்கிகள் உலகில் நாங்கள் காண்கின்றோம், பல்கலாங்கிகள் காண்கின்றோம். இந்த பல்கலாங்கிகளின் ஆரம்பம் அல்லது உருவாக்கம் ஒருகலத்திலிருந்தே ஆரம்பிக்கின்றது. எனவே இதனை மாணவர்கள் மனதில் இருத்திக்கொள்ள வேண்டும், நினைவில் இருத்திக்கொள்ள வேண்டும். எனவே பார்த்துக் கொள்ளுங்கள், கள ஒழுங்கமைப்பு தொடர்பாக நாங்கள் ஆராய்கின்ற பிள்ளைகளே, இந்த பல்கலாங்கிகளின் உடல் சற்று சிக்கலானது. அதாவது ஒரு கலத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது. நான் ஏற்கனவே கூறியது போல சூழ் விந்து என்பன இணைந்து கருக்கட்டல் அடைந்து நுகம் உருவாகி நுகத்திலிருந்து களப்பிரிவுக்கு உட்பட்டு பல்கல அங்கிகள் விருத்தி அடைகின்றன. இந்த பல்கல அங்கிகளின் உடலில் சற்று நாங்கள் நோக்குவோமாயின் ஒரு களம், ஒரே மாதிரியான களங்கள் அல்லது களங்கள் பல சேரும்போது அதனை நாங்கள் இளையம் என குறிப்பிடுவோம். இளையங்கள் பல சேர்ந்து உருவாகும் அமைப்புக்கு பெயர் அங்கம். அங்கங்கள் சேர்ந்து அங்க தொகுதியை உருவாக்கும், அங்க தொகுதி ஒரு அங்கியை உருவாக்கும். அதாவது மாணவர்களை மறுபடியும் கூறுவோம், கள ஒழுங்கமைப்பு அல்லது அங்கி ஒன்றில் இனங்காணக்கூடிய ஒழுங்கமைப்பு மட்டங்கள், அங்கி ஒன்றில் இனங்காணக்கூடிய ஒழுங்கமைப்பு மட்டங்கள் யாவை என கூறும்போது, அங்கியொன்றில் இனங்காணக்கூடிய ஒழுங்கமைப்பு மட்டங்கள் என குறிப்பிடும்போது, முதலாவது அடிப்படை மட்டம் களம், களங்கள் இணைந்து இளையம், இளையங்கள் இணைந்து அங்கம், அங்கங்கள் இணைந்து அங்கத்தொகுதி, அங்கத்தொகுதிகள் இணைந்து அங்கி உருவாகும். மறுபடியும் மாணவர்களை குறித்துக் கொள்ளுங்கள், களம், இளையம், அங்கம், அங்கத்தொகுதி, அங்கி. சிறிய உதாரணம் ஒன்றினை நாங்கள் நோக்குவோம் மாணவர்களே. ஒரு மனிதன் எடுத்துக்கொள்வோம், ஒரு அங்கி. நான் உயர் மட்டத்திலிருந்து வருகின்றேன் பிள்ளைகளே. அங்கி, ஒரு அங்கி எனும்போது ஒரு மனிதனை எடுத்துக்கொள்வோம். மனித உடலை நாங்கள் பார்த்தால் மனித உடலில் பல்வேறு தொகுதிகள் காணப்படுகின்றன, அங்கத்தொகுதிகள் பல காணப்படுகின்றன. குருதி சுற்றோட்ட தொகுதி, கழிவகற்றல் தொகுதி, நரம்பு தொகுதி, இனப்பெருக்க தொகுதி, சமிபாட்டு தொகுதி, சுவாசத் தொகுதி என பல்வேறு தொகுதிகள் இணைந்து மனிதன் எனும் அங்கியை உருவாக்குகின்றன. அதாவது பிள்ளைகளே, ஒரு அங்கியில் பல தொகுதிகள் காணப்படுகின்றன. அதில் நான் உதாரணமாக ஒன்று குறிப்பிடுகின்றேன். மனிதன் எனும் ஒரு அங்கியில் பல உடல் அங்கத்தொகுதிகள் காணப்படுகின்றன. அதில் ஒன்று மனித குருதி சுற்றோட்ட தொகுதி என எடுத்துக்கொள்வோம். பாடநூலிலும் தரப்பட்டிருக்கிறது பிள்ளைகளே, சற்று நீங்கள் அதனை பார்த்துக் கொள்ளுங்கள். மனித உடலில், அதாவது மனிதன் எனும் அங்கியில் குருதி சுற்றோட்ட தொகுதி எனும் தொகுதி ஒன்று உள்ளது. இந்த குருதி சுற்றோட்ட தொகுதியை நாங்கள் எடுத்து நோக்கினால் அந்த குருதி சுற்றோட்ட தொகுதியில் பல அங்கங்கள் காணப்படுகின்றன. அதில் ஒரு அங்கம் இதயம், மிக முக்கியமான அங்கம் இதயம். இதயத்தை நாங்கள் பிரித்து பார்த்தால் பல இளையங்கள் அங்கே காணப்படுகின்றன. குருதி இளையம், தசை இளையம் என இதயத்தில் பல்வேறு இளையங்கள் காணப்படுகின்றன. அந்த இளையத்தை நாங்கள் பகுத்து பார்க்கும்போது அங்கு பல்வேறு வகையான களங்கள் காணப்படுகின்றன. எனவே மாணவர்களே, களங்கள் ஒழுங்கமைப்பு மட்டங்களை மறுபடியும் நான் ஞாபகப்படுத்துகின்றேன், குறித்துக் கொள்ளுங்கள், நினைவில் இருத்திக் கொள்ளுங்கள். களம், இளையம், அங்கம், அங்கத்தொகுதி, அங்கி, இவை அங்கி ஒன்றில் இனம் காணக்கூடிய ஒழுங்கமைப்பு மட்டங்களாகும். அடுத்ததாக மாணவர்களே, அங்கியின் சிறப்பியல்புகளில் இரண்டாவது தலைப்புக்கு நாங்கள் ஆராய இருக்கின்றோம். இரண்டாவது தலைப்பு போசனை. எழுதிக்கொள்ளுங்கள், இரண்டாவது தலைப்பு போசனை. போசனை என்றால் என்ன? மாணவர்கள் சிந்தித்து பாருங்கள். முந்தைய வகுப்பு அலகுகளில் பிள்ளைகளே, உயிரங்கிகளின் சிறப்பியல்புகள் தொடர்பாக பல்வேறு விடயங்களை நீங்கள் கற்றிருக்கின்றீர்கள். போசனை என்றால் என்ன? சற்று சிந்தியுங்கள், பார்ப்போம். மிக எளிய வடிவில் குறிப்பிடுவதாயின் போசனை என்பது உணவை பெற்றுக்கொள்ளல் என குறிப்பிடலாம். சாதாரணமான ஒரு மொழி நடையில் கூறுவதாயின் உணவை பெற்றுக்கொள்ளுதல் என்று குறிப்பிடலாம். ஆனால் மிக பொருத்தமான வரைவிலக்கணமாக குறிப்பிடுவதாயின் அங்கியின் உயிர் நிலவுகைக்காக சக்தியையும் பதார்த்தங்களையும் பெற்றுக்கொள்ளும் செயன்முறை போசனை எனப்படும். மறுபடியும் கூறுகின்றேன் மாணவர்களே, அங்கியின் உயிர் நிலவுகைக்காக சக்தியையும் பதார்த்தங்களையும் பெற்றுக்கொள்ளும் செயன்முறை போசனை எனப்படும். அங்கியின் உயிர் நிலவுகைக்காக சக்தியையும் பதார்த்தங்களையும் பெற்றுக்கொள்ளும் செயன்முறை போசனை எனப்படும். மாணவர்களே, நாங்கள் உணவை பெற்றுக்கொள்ளும் செயன்முறை என இலகுவான மொழியில் குறிப்பிடலாம். ஏன் உணவை பெற்றுக்கொள்ளுகின்றோம் நாங்கள்? சற்று சிந்தியுங்கள். ஏன் உணவருந்துகின்றீர்கள் அல்லது நீங்கள் சாப்பிடுகின்றீர்கள்? பெரும்பாலும் இதனை நான் கேட்கும்போது எல்லாரும் முணுமுணுப்பீர்கள், பசி வருகின்றது எனவே சாப்பிடுகின்றேன் என. பிள்ளைகளே, உண்மைதான், பசி வரும்போது நாங்கள் சாப்பிடுகின்றோம். அந்த உணவை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கான காரணம் ஏன் பசி வருகின்றது என சிந்திக்கும் போது எங்கள் உடலிற்கு சக்தி அவசியப்படுகின்றது. அந்த சக்தியை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் உணவை உள்ளெடுக்கின்றோம். உணவில் சக்தி இருக்கின்றது. மாணவர்களே, இந்த தலைப்பு தொடர்பாக நாங்கள் பல்வேறு விடயங்களை ஆராயலாம். சூரியனிடம் இருக்கக்கூடிய ஒளிச்சக்தி, அதாவது சூரிய வெளிச்சத்தை பச்சை தாவரங்கள் கைப்பற்றி இரசாயன சக்தியாக மாற்றி உணவுகளில் சேமிக்கின்றன. அந்த உணவை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். அந்த உணவில் சூரியனிலிருந்து வந்த ஒளிச்சக்தி இரசாயன சக்தியாக மாற்றி சேமிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த உணவை நாங்கள் உள்ளெடுத்து சமிபாட்டுக்குட்படுத்தும் போது, அதனை சமிபாடு அடைய செய்து அகத்துறிஞ்சும் போது அந்த உணவில் உள்ள சக்தி மறுபடியும் எங்களுக்கு கிடைக்கின்றது. இந்த சக்தியானது, அதாவது நாங்கள் உணவிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய சக்தியானது பிள்ளைகளே, எங்களுடைய கள செயற்பாடுகள், கள வளர்ச்சி, எங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தேய்வடைந்த பகுதிகளை சீர் செய்தல் போன்ற தொழிற்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. மாணவர்களே, மறுபடியும் கூறுகின்றேன், உணவில் உள்ள சக்தி ஏன் அவசியம் என குறிப்பிடும்போது, உணவில் உள்ள சக்தி எங்களுடைய கள செயற்பாடுகள், கள வளர்ச்சி, தேய்வடைந்த பகுதிகளை சீர் செய்தல் போன்ற செயற்பாடுகளுக்காக அல்லது தொழிற்பாடுகளுக்காக பயன்படுத்தப்படுகின்றது. இப்பொழுது மாணவர்களே, இந்த போசனை தொடர்பாக நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். போசனையை இரண்டு வகைகளாக நாங்கள் நோக்கலாம். ஒன்று தட்போசனை, இன்னொன்று பிறப்போசனை. மாணவர்களுக்கு இது பரிச்சயமான சொற்கள். தட்போசனை, பிறப்போசனை அல்லது தட்போசனி, பிறப்போசனி என குறிப்பிடுவார்கள். போசனையின் இரண்டு வகைகள், ஒன்று தட்போசனை, இன்னொன்று பிறப்போசனை. தட்போசனை என்றால் என்ன? உணவை தாமாகவே உற்பத்தி செய்தல் அல்லது உணவை தாமாகவே உற்பத்தி செய்யும் அங்கிகள் தட்போசனை அங்கிகள் எனப்படும். அதே போல பிறப்போசனை அங்கிகள் என்றால் என்ன? உணவை தாமாகவே உற்பத்தி செய்ய முடியாத அங்கிகள் பிறப்போசனை அங்கிகள் என குறிப்பிடலாம். தட்போசனைகளையும் நாங்கள் இங்கே இரண்டு வகைகளாக பார்க்கின்றோம் பிள்ளைகளை. இதுதான் உங்களுடைய தரம் 10 வகுப்பில் உள்ளடக்கப்பட்டு இருக்கக்கூடிய புதிய விடயம் பிள்ளைகளை. நன்றாக அவதானியுங்கள், குறிப்புகளை எடுத்துக் கொள்ளுங்கள். தட்போசனைகளை இரண்டு வகைகளாக நாங்கள் நோக்குகின்றோம். ஒன்று ஒளி தட்போசனி, இரண்டு இரசாயன தட்போசனி. மறுபடியும் கூறுகின்றேன், போசனை, போசனை இரண்டு வகைப்படும். ஒன்று தட்போசனி, இரண்டு பிறப்போசனி. தட்போசனியை இரண்டு வகையாக நாங்கள் பார்க்கின்றோம். ஒன்று ஒளி தட்போசனி, இரண்டு இரசாயன தட்போசனி. மாணவர்களே, குறித்துக் கொள்ளுங்கள், தட்போசனி இரண்டு வகையாக பிரிக்கின்றோம். ஒன்று ஒளி தட்போசனி, இரண்டு இரசாயன தட்போசனி. இப்பொழுது நாங்கள் பார்ப்போம் ஒளி தட்போசனி என்றால் என்ன. மாணவர்கள் சிந்தியுங்கள் ஒரு கணம். ஒளி தட்போசனி என்றால் என்ன சிந்தியுங்கள் பார்ப்போம். ஒளி தட்போசனி, அதாவது தாவரங்களை தான் நாங்கள் ஒளி தட்போசனி என குறிப்பிடுகின்றோம். அதாவது ஒளித்தற்போசணி என்றால் சூரிய ஒளியை பயன்படுத்தி தமக்கு தேவையான உணவை தயாரித்துக் கொள்ளக்கூடிய அங்கிகள் ஒளித்தற்போசணிகள் எனப்படும். சூரிய ஒளியை பயன்படுத்தி தமக்கு தேவையான உணவை தாமாகவே தயாரித்துக் கொள்ளும் அங்கிகள் ஒளித்தற்போசணிகள். சூரிய ஒளியை பயன்படுத்தி உணவை தொகுக்கும் அங்கிகள் என குறிப்பிடலாம். சூரிய ஒளியை பயன்படுத்தி உணவை தொகுப்பவை ஒளித்தற்போசணி. இதற்கு உதாரணம் பிள்ளைகளே பச்சை தாவரங்கள். அதே போல இரசாயன தற்போசணி. இரசாயன தற்போசணி என்பது இரசாயன சக்தியை பயன்படுத்தி உணவை தொகுப்பவை. இரசாயன சக்தியை பயன்படுத்தி உணவை தொகுப்பவை இரசாயன தற்போசணி எனப்படும். இந்த இரசாயன தற்போசணிக்கு உதாரணமாக சில பாக்டீரியா வகைகளை நாங்கள் குறிப்பிடுவோம். மாணவர்களை குறித்துக் கொள்ளுங்கள், தற்போசணி என்பது தமக்கு தேவையான உணவை தாமே தயாரித்துக் கொள்பவை. இந்த தற்போசணி இரண்டு வகைப்படும், ஒளித்தற்போசணி இரசாயன தற்போசணி. ஒளித்தற்போசணி என்பது சூரிய ஒளியை பயன்படுத்தி தமக்கு தேவையான உணவை தொகுப்பவை, அதற்கு உதாரணம் பச்சை தாவரங்கள். இரசாயன தற்போசணி என்பது இரசாயன சக்தியை பயன்படுத்தி உணவை தொகுப்பவை. இந்த இரசாயன தற்போசணிக்கு உதாரணம் இரசாயன தொகுப்பு பக்டீரியாக்கள் அல்லது பக்டீரியாக்கள், சில வகை பக்டீரியாக்கள் என குறிப்பிடலாம். அடுத்ததாக மாணவர்களே, ஒளித்தொகுப்பு தொடர்பாக நாங்கள் ஆராய வேண்டிய இருக்கின்றது. அதாவது தாவர போசணையை நாங்கள் ஒளித்தொகுப்பு என குறிப்பிடுவோம். மாணவர்கள் குறித்துக் கொள்ளுங்கள், இந்த ஒளித்தொகுப்பு என்றால் என்ன என்பதற்கான வரவிலக்கணம். அதாவது சூரிய ஒளிச்சக்தியை பயன்படுத்தி தமக்கு தேவையான உணவை தாமே தயாரித்துக் கொள்ளும் செயல்முறை ஒளித்தொகுப்பு என குறிப்பிடலாம். அல்லது மாணவர்களே, ஒளித்தொகுப்பு என்பதற்கு பல்வேறு வரவிலக்கணங்கள் இருக்கின்றது மாணவர்களே. இருந்தாலும் உங்களுடைய தரத்துக்கு இந்த வரவிலக்கணம் போதுமானது. சூரிய ஒளியை பயன்படுத்தி தாவரங்கள் தமக்கு தேவையான உணவை தொகுத்துக் கொள்ளும் செயல்முறை ஒளித்தொகுப்பு எனப்படும். சூரிய ஒளியை பயன்படுத்தி தாவரங்கள் தமக்கு தேவையான உணவை தொகுத்துக் கொள்ளும் செயல்முறை ஒளித்தொகுப்பு எனப்படும். மாணவர்களே, உங்களுடைய பாடநூலில் 150வது பக்கத்தில் ஒளித்தொகுப்பிற்கான சமன்பாடு காட்டப்படுகின்றது. இரசாயன சமன்பாடு, அதாவது சொற்சமன்பாடு மற்றும் இரசாயன சமன்பாடு என இரண்டு சமன்பாடுகள் தரப்படுகின்றது பிள்ளைகளே. நீங்கள் கட்டாயம் இந்த சமன்பாட்டினை நன்கு அறிந்து வைத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது மாணவர்களே. பாருங்கள், ஒளித்தொகுப்பிற்கான சமன்பாடு மிக இலகுவான ஒரு சமன்பாடு. பாருங்கள், நன்கு 150வது பக்கம். காபனீரோக்சைட்டு சகநீர் அம்புக்குறி காட்டப்படுகின்றது, சூரிய ஒளி பச்சையம், குளுக்கோசு சக ஆக்சிஜன் என காட்டப்படுகின்றது. நீங்கள் முந்தைய வகுப்புகளில் கற்றிருப்பதனால் மிக இலகுவாக இருக்கும். காபனீரோக்சைட்டு சகநீர் அம்புக்குறி, சூரிய ஒளி பச்சையம், குளுக்கோசு சக ஆக்சிஜன், இது ஒளித்தொகுப்பிற்கான சமன்பாடு. இதனை கட்டாயம் நீங்கள் நன்கு அறிந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது பிள்ளைகளே. இவ்வளவு நேரமாக நாங்கள் போசணை தொடர்பாக ஆராய்ந்தோம். அடுத்த தலைப்பு மாணவர்களே, சுவாசம். சுவாசம் என்றால் என்ன? பெரும்பாலும் மாணவர்களிடம் வினாவும் போது மூச்செடுத்தல் என குறிப்பிடுவீர்கள். அதாவது பெரும்பாலான மாணவர்களிடம் நாங்கள் கேட்கும் போது சுவாசம் என்றால் என்ன, நாங்கள் ஆக்சிஜனை உள்ளெடுக்கின்றோம், கார்பனீர் ஆக்சைடை வெளியிடுகின்றோம் என குறிப்பிடுவார்கள். சரியான விடைதான். சுவாசத்திற்காக நாங்கள் அனைவரும், சகல ஜீவராசிகளும், சகல உயிரங்கிகளும் ஆக்சிஜனை உள்ளெடுத்து கார்பனீர் ஆக்சைட்டினை வெளியேற்றுகின்றன. இதனை நன்கு அவதானித்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே. சகல ஜீவராசிகளும், அது தாவரங்களாக இருந்தால் என்ன, விலங்குகளாக இருந்தால் என்ன, நுண்ணங்கிகளாக இருந்தால் என்ன, சுவாசத்திற்காக ஆக்சிஜன் வாயுவை உள்ளெடுத்து கார்பனீர் ஆக்சைடு வாயுவினை வெளியிடுகின்றன. நாங்கள் அநேகமான சந்தர்ப்பங்களில் மாணவர்களிடம் தாவரங்களின் சுவாசம் தொடர்பாக வினாக்கள் வினாவும் போது சற்று தவறான விடைகள் வருவதை நாங்கள் அவதானித்திருக்கின்றோம் மாணவர்களே. மாணவர்கள் மனதில் கொள்ள வேண்டும், உலகத்தில் இருக்கக்கூடிய சகல உயிரங்கிகளும் ஆக்சிஜனை உள்ளெடுத்து கார்பனீர் ஆக்சைட்டினை வெளியிடுகின்றன, ஆக்சிஜனை சுவாசிக்கின்றன என்பதை மனதில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே மாணவர்களே, உங்களுக்கு தெரியும், நாங்கள் சுவாசம் அதாவது ஆக்சிஜனை உள்ளெடுக்கின்றோம், கார்பனீர் ஆக்சைட்டினை வெளியிடுகின்றோம். இந்த ஆக்சிஜனை உள்ளெடுப்பதன் நோக்கம் யாது, எவ்வாறு கார்பனியர் ஆக்சைடு வெளியேறுகின்றது என்பது தொடர்பாக நீங்கள் நன்கு சிந்திக்க வேண்டும். அதாவது சுவாசம் எனும்போது அதற்கான வரைவிலக்கணம் தரப்படுகின்றது. பாருங்கள் மாணவர்களே, உணவு அங்கிகளின் உயிர்கலங்களினுள் சக்தியாக மாற்றப்படும் செயன்முறை கலச்சுவாசம் எனப்படும். மறுபடியும் கூறுகின்றேன், உணவு அங்கிகளின் உயிர்கலங்களினுள் சக்தியாக மாற்றப்படும் செயன்முறை கலச்சுவாசம் எனப்படும். மாணவர்கள் முந்தைய அலகு, அதாவது களம் என்ற அலகில் கற்றிருக்கின்றீர்கள் கலச்சுவாசம் தொடர்பாக. ஒரு வினா நான் கேட்கின்றேன், மாணவர்கள் சிந்தியுங்கள், கலச்சுவாசம் எங்கே நடைபெறும்? இதனை கலச்சுவாசம் என குறிப்பிடுவார்கள், களத்தின் வலுவீடு என குறிப்பிடுவார்கள்? சற்று சிந்தியுங்கள், எங்களுடைய களங்களில் சுவாசம் எங்கே நடைபெறும், கலச்சுவாசம் எங்கே நடைபெறும்? இலைமணி, நினைவுபடுத்தி பாருங்கள் பிள்ளைகளே, இலைமணி, இலைமணியில் கலச்சுவாசம் நடைபெறும். நாங்கள் உண்ணும் உணவு பிள்ளைகளே இலைமணிக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கே கலச்சுவாசம் என்னும் செயல்முறைக்கு உட்படுத்தப்படும், அதாவது தகனிக்கப்படும். அந்த தகனத்திற்காக பிள்ளைகளே ஆக்சிஜன் வாயு தேவைப்படுகின்றது. நாங்கள் கற்றிருக்கின்றோம் ஆக்சிஜனின் பயன்பாட்டில் ஒன்று தகனம், எரித்தல் என குறிப்பிடலாம். தகனம், தகனத்திற்கு ஆக்சிஜன் இன்றியமையாத வாயு, அவசியமான வாயு. ஆக்சிஜன் இல்லாத விடத்து தகனம் நடைபெறாது. எனவே மாணவர்களே, எங்களுடைய களங்களில் உணவு சக்தியாக மாற்றப்படும் செயன்முறை கலச்சுவாசம். அதாவது எங்களுக்கு, நாங்கள் உண்ணும் உணவு நன்கு சமிபாடு அடைந்து எளிய மூலக்கூறுகளாக மாற்றப்பட்டு அவை களங்களுக்கு எடுத்துச் செல்லப்படும். எடுத்துச் செல்லப்பட்டு பிள்ளைகளே அங்கே களங்களில் காணப்படக்கூடிய இலைமணியினுள் எடுத்துச் செல்லப்பட்டு அங்கே ஆக்சிஜனுடன் தாக்கமுறை செய்யப்படும். தாக்கமுறை செய்யப்படுவதனால் அங்கே சக்தி உற்பத்தியாகும். இந்த சக்தி உற்பத்தி செய்யப்படும் முறைக்குத்தான் பெயர் கலச்சுவாசம். மறுபடியும் கூறுகின்றேன் பாருங்கள், நாங்கள் உண்ணும் உணவு நன்கு அரைக்கப்பட்டு சமிபாடடைய செய்யப்பட்டு அகத்துறிஞ்சப்பட்டு குருதி வழியே இரத்தத்தின் ஊடாக எங்களுடைய உடல் முழுவதும் கொண்டு செல்லப்படும். எங்கள் உடல் முழுவதும் கொண்டு செல்லப்படும் போது எங்களுடைய களங்களை இவ்வுணவு, எளிய உணவு அடையும் போது அங்கே எங்களுடைய இலைமணியினுள் உணவு எடுத்துச் செல்லப்பட்டு ஆக்சிஜன் வாயும் கொண்டு செல்லப்பட்டு அங்கே தகனம் நடைபெறும். அதாவது கலச்சுவாசம் என குறிப்பிடுவோம். அந்த கலச்சுவாசத்தின் மூலம் சக்தி உற்பத்தி செய்யப்படும். சக்திக்கு பெயர் மாணவர்களே குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், ATP என குறிப்பிடுவார்கள். ATP எங்களுடைய களங்களில் உற்பத்தி செய்யக்கூடிய சக்திக்கு பெயர் ATP என எழுதி கொள்ளுங்கள். இந்த சக்தி உற்பத்தியாகும் அதே வேளை பிள்ளைகளே, ஒரு இடத்தில் தகனம் நடந்தால் கார்பனீர் ஆக்சைடு வாயு வெளியேறும் என்பது நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இதே போலதான் எங்களுடைய களங்களில் இலைமணியில் உணவு சக்தியாக மாற்றப்படும் போது, தகனிக்கப்படும் போது கார்பனீர் ஆக்சைடு வாயு வெளியேறுகின்றது. அந்த கார்பனீர் ஆக்சைடு வாயு மறுபடியும் குருதி வழியே எங்களுடைய சுவாசப்பைகளை அடைந்து அல்லது நுரையீரல்களை அடைந்து மறுபடியும் வெளியேற்றுகின்றோம். சற்று சிந்தித்து பாருங்கள், எங்களுடைய உடல் கட்டமைப்பு எவ்வளவு சிக்கலான சிக்கல் தன்மையை கொண்டிருக்கின்றது என. நாங்கள் உள்ளெடுக்கிறோம் ஆக்சிஜனை, எடுக்கப்படும் ஆக்சிஜன் குருதி வழியே கொண்டு செல்லப்படுது களங்களுக்கு. களங்களில் இலைமணி காணப்படுகின்றது, இலைமணியினுள் ஆக்சிஜன் கொண்டு செல்லப்படுகின்றது. நாங்கள் உண்ணும் உணவு நன்கு அரைக்கப்பட்டு எளிய கூறுகளாக மாற்றப்பட்டு அதுவும் குருதி வழியே எங்களுடைய களங்களை அடைந்து அந்த எளிய உணவு மூலக்கூறுகளும் இலைமணியை அடைகின்றன. இலைமணியில் தகனம் எனும் செயற்பாடு நடைபெறுகின்றது. அந்த செயற்பாட்டுக்குத்தான் பெயர் கலச்சுவாசம். மாணவர்கள் மறுபடியும் பார்த்துக் கொள்ளுங்கள், கலச்சுவாசம் என்றால் என்ன? உணவு அங்கிகளின் உயிர்கலங்களில் சக்தியாக மாற்றப்படும் செயல்முறை கலச்சுவாசம் எனப்படும். உணவு அங்கிகளின் உயிர்கலங்களினுள் சக்தியாக மாற்றப்படும் செயல்முறை கலச்சுவாசம் எனப்படும். இந்த கலச்சுவாசத்திற்காக நாங்கள் ஆக்சிஜன் வாயுவை உள்ளெடுக்கின்றோம். கலச்சுவாசத்தின் விளைவாக தோன்றும் தேவையற்ற பதார்த்தம் அல்லது நச்சு பதார்த்தம் என குறிப்பிடலாம் கார்பனீர் ஆக்சைட்டினை நாங்கள் உடலில் இருந்து வெளியேற்றுகின்றோம். மாணவர்கள் குறித்த தலைப்பின் கீழ், அதாவது உங்களுடைய பாடநூலில் 151வது பக்கத்தில் இந்த சுவாசம் தொடர்பான விளக்கங்கள் தரப்பட்டிருக்கின்றன. நீங்கள் அங்கே நீங்கள் அவதானிக்கலாம் பிள்ளைகளே, செயற்பாடு 8.1 காட்டப்படுகின்றது. இந்த செயற்பாடு கண்டிப்பாக நாங்கள் பாடசாலைகளில் ஆய்வுக்கூடங்களில் செய்ய வேண்டிய செயற்பாடு ஒன்று. இருந்தாலும் பிள்ளைகளே, நாங்கள் இந்த செயற்பாடை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். 151 பக்கம் செயற்பாடு 8:1 பாருங்கள். சுவாசத்தின் போது கார்பனீரோக்சைட்டு வெளியிடப்படுவதை பரிசோதனை ரீதியாக எடுத்துக்காட்டல் என தலைப்பு தரப்படுகின்றது. சுவாசத்தின் போது கார்பனீரோக்சைட்டினை நாங்கள் வெளியிடுகின்றோம். உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரங்கிகள் சுவாசத்தின் போது கார்பனீரோக்சைட்டை வெளியேற்றுகின்றது என ஆராய்வதற்கான ஒரு பரிசோதனை அமைப்பு. மாணவர்கள் பாருங்கள், இதில் ஏ பி சி டி இ என 5 குடுவைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 5 குடுவைகளும் மூடப்பட்ட நிலையில் காணப்படுகின்றன. இந்த 5 குடுவைகளுக்கும் இடையில் குழாய் வழியிலான இணைப்பு காணப்படுகின்றது. நன்கு பாருங்கள், இதில் முதலாவது பாத்திரம் அல்லது முதலாவது அமைப்பில் பாருங்கள், ஏ இல் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கரைசல் வைக்கப்படுகின்றது. மாணவர்கள் நன்கு பாருங்கள் பிள்ளைகளே, இந்த செயற்பாடு 8:1 இங்கு காட்டப்படுகின்றது. 5 குடுவைகள் இருக்கின்றன, 5 குடுவைகளும் மூடப்பட்டு இருக்கின்றன. 5 குடுவைகளுக்கு இடையில் குழாய் இணைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த குழாய் வழியாக சூழலில் இருக்கக்கூடிய வழி, அதாவது காற்று வழி உள்ளே வருகின்றது பிள்ளைகளே. முதலாவது குடுவையில் பாருங்கள், குடுவை ஏ பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கரைசல் வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கரைசலின் சிறப்பம்சம் என்னவென்றால், வரக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய கார்பனீரோக்சைட்டினை அகத்துறிஞ்சு கொள்ளும். அதாவது சூழலில் இருந்து வரக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய கார்பனீரோக்சைடு வாயுவினை அகத்துறிஞ்சு கொள்ளும், தன்னுள் அகத்துறிஞ்சி வைத்துக் கொள்ளும். எனவே குடுவை ஏயில் கார்பனீரோக்சைடு வாயுவினை பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு உறிஞ்சி அகத்துறிஞ்சி வைத்துக் கொள்ளும். எனவே மாணவர்களே, குடுவை பிக்கு வழியில் உள்ள கார்பனீரோக்சைடு செல்லாது. ஏனென்றால் குடுவை முதலாவது குடுவையில், அதாவது குடுவை ஏயில் கார்பனீரோக்சைடு வாயு அகத்துறிஞ்சப்பட்டு அவை தக்க வைத்துக் கொள்ளப்படும். எனவே குழாய் பியில், அதாவது பாத்திரம் பி, அதாவது குடுவை பிக்கு கார்பனீரோக்சைடு அற்ற வழி செல்லும். அங்கே பாருங்கள், குடுவை பியில் சுண்ணாம்பு நீர் வைக்கப்பட்டிருக்கின்றது. சுண்ணாம்பு நீரை ஏன் வைத்திருக்கின்றார்கள்? நாங்கள் கற்றிருக்கின்றோம் மாணவர்களே, சுண்ணாம்பு நீர் கார்பனீரோக்சைடு படும்போது பால் நிறமாக மாறும் என நாங்கள் கற்றிருக்கின்றோம். சுண்ணாம்பு நீர் கார்பனீரோக்சைடு வாயு படும்போது பால் நிறமாக மாறும். எனவே இங்கே மாணவர்களே, குடுவை பியில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு நீர் பால் நிறமாக மாறுமா மாறாதா? சற்று சிந்தியுங்கள். குடுவை பியில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு நீர் பால் நிறமாக மாறுமா மாறாதா? மாறாது. காரணம், அங்கே கார்பனீரோக்சைடு வரவில்லை. ஏன் கார்பனீரோக்சைடு வரவில்லை? முதலாவது பாத்திரத்தில் கார்பனீரோக்சைட்டினை கைப்பற்றி வைத்து விட்டார்கள். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு KOH என குறிப்பிடுவோம். இந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கார்பனீரோக்சைடு வாயுவினை அகத்துறிஞ்சி வைத்துக் கொண்டது. எனவே குடுவை பியில் சுண்ணாம்பு நீர் பால் நிறமாக மாறாது. தற்பொழுது வழி குடுவை சிக்கு செல்லும். குடுவை சியில் பாருங்கள், தவளை ஒன்று இருக்கின்றது. அங்கே ஒரு உயிரங்கி ஒன்று வைத்திருக்கிறார்கள். இங்கே எமது பரிசோதனைக்கு தவளை ஒன்றினை வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது அந்த தவளையின் சுவாசத்துக்கு தேவையான ஆக்சிஜன் வாயு கிடைக்கும். எனவே தவளை சுவாசிக்கும். சுவாசித்து தவளை கார்பனீரோக்சைடை வெளியேற்றும் என நாங்கள் கற்றிருக்கின்றோம். இங்கே பரிசோதனை ரீதியில் நாங்கள் நிரூபிக்க முயற்சி செய்கின்றோம். எனவே தவளை சுவாசித்து கார்பனீரோக்சைட்டினை ஏதோ வெளியிடுகின்றது. எனவே குறிப்பிட்ட வாயு குடுவை டியை அடையும். குழுவை டியில் சுண்ணாம்பு நீர் காணப்படுகின்றது. இந்த சுண்ணாம்பு நீருக்கு வரக்கூடிய குறிப்பிட்ட வாயு பட்டவுடன் சுண்ணாம்பு நீர் பால் நிறமாக மாறும். எனவே நாங்கள் முடிவுக்கு வருகின்றோம், தவளை வெளியிட்ட வாயு கார்பனீரோக்சைடு அல்லது தவளை சுவாசத்தின் மூலம் வெளியிட்ட வாயு கார்பனீரோக்சைடு என்ற முடிவுக்கு நாங்கள் வருகின்றோம். இதில் பிள்ளைகளை நீங்கள் பார்க்கலாம், அமைப்பு இ அல்லது குடுவை இ ஏன் வைக்கப்பட்டிருக்கின்றது? அங்கே நீர் நிரப்பப்பட்டு ஒரு டெப்பினூடாக திறக்கப்பட்டு வெளியேற்றப்படுகின்றது. அதாவது மாணவர்களே, நாங்கள் வெறுமனே ஒரு குழாயை பிடித்தால் அதனூடாக வழி ஓட்டம் நடைபெறாது, வழி வராது. எனவே வழியோட்டத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த குழாயினூடாக அல்லது இந்த மூடி அமைப்பினூடாக வழியோட்டத்தை செலுத்துவதற்காக அல்லது வழியோட்டத்தை தொடர்ச்சியாக பேணுவதற்காக அமைப்பு இ நீர் நிரப்பப்பட்ட அமைப்பில் திறக்கப்பட்டிருக்கின்றது. அங்கே அமைப்பு ஈயில் முற்றாக நீரை நிரப்பி டெப்பினூடாக திறந்து விடும்போது ஒரு உறிஞ்சுதல் செயற்பாடு நடைபெறும். அதனூடாக அமைப்பு ஏயில் இருந்து ஈ வரை வழியோட்டம் நடைபெறும். மாணவர்களே, இந்த பரிசோதனையை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். இது உயிரங்கிகள் சுவாசத்தின் மூலம் கார்பனிக் ஆக்சைட்டினை வெளியேற்றுகின்றன அல்லது வெளிவிடுகின்றன என்பதற்கான ஒரு ஆய்வுகூட பரிசோதனை. அடுத்ததாக மாணவர்களே, 152 பக்கத்தை நீங்கள் சற்று எடுத்தால் அங்கே ஒரு செயற்பாடு தரப்படுகின்றது. செயற்பாடு இலக்கம் 8.2. 152 பக்கம், செயற்பாடு 8.2. தலைப்பை பார்ப்போம் மாணவர்களே. சுவாசத்தின் போது ஆக்சிஜன் உள்ளெடுக்கப்படுகின்றது என்பதற்கான ஒரு பரிசோதனை. சுவாசத்திற்காக மாணவர்களிடம் நான் கேட்டேனே, மாணவர்களே நாங்கள் எந்த வாயுவை உள்ளெடுக்கின்றோம் அல்லது எந்த வாயுவை சுவாசிக்கின்றோம் ஆக்சிஜன் என குறிப்பிடுகின்றீர்கள். நாங்கள் ஆக்சிஜனை உள்ளெடுக்கின்றோம் என்பதற்கான ஒரு பரிசோதனை அமைப்பு இது. இதனை பாருங்கள் எவ்வாறு செய்யலாம் என. இங்கே பாருங்கள், இரண்டு அமைப்பு வைக்கப்பட்டிருக்கின்றது. உபகரண அமைப்பு ஏ, உபகரண அமைப்பு பி. இரண்டையும் நன்கு ஒப்பிட்டு பாருங்கள் பிள்ளைகளை. உபகரண அமைப்பு ஏ கூம்பு குடுவை ஒன்று வைக்கப்பட்டிருக்கின்றது. உபகரண அமைப்பு பியிலும் அவ்வாறு குடுவை ஒன்று இருக்கின்றது. அதே போல இரண்டு குடுவைகளும் மூடப்பட்டு இரண்டினுள்ளும் வழியோட்டம் ஏற்படுவது வகையில் ஒரு குழாய் காட்டப்பட்டிருக்கின்றது. அதே போல உள்ளே உபகரண அமைப்பு ஏயின் உள்ளே முளைக்கும் வித்துக்கள், உபகரண அமைப்பு பியினுள்ளும் முளைக்கும் வித்துக்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இரண்டு அமைப்புகளுக்கும் நீர் நிரப்பப்பட்ட முகவைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. நீர் நிரப்பிய முகவைக்கும் குடுவைக்கும் இடையில் ஒரு கண்ணாடி குழாய் ஒன்று தொடர்பு படுத்தப்பட்டிருக்கின்றன. உபகரண அமைப்பு ஏக்கும் பிக்கும் இடையில் என்ன வேறுபாடு சற்று பாருங்கள், நன்கு பாருங்கள், இரண்டுக்கும் இடையிலான வேறுபாடு கண்டறியுங்கள். ஆம், உபகரண அமைப்பு ஏயில் KOH வைக்கப்பட்டிருக்கின்றது, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. நாங்கள் முந்தைய செயற்பாடுகளில் பார்த்தோம் KOH அதாவது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. இந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு என்ன செய்யும் மாணவர்களே, அதாவது ஒரு குறிப்பிட்ட பரப்பில் அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய கார்பனிக் ஆக்சைடு வாயுவினை அகத்துறிஞ்சி அவ்விடத்தில் கார்பனிக் ஆக்சைடு வாயுவினை இல்லாமல் செய்யும். இதுதான் KOH அல்லது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு KOH அல்லது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ரசாயன பொருளின் செயற்பாடு. எனவே மாணவர்களே, இந்த உபகரண அமைப்புகளை ஒப்பிட்டு பார்ப்போம். இங்கே இரண்டு அமைப்புகள் காட்டப்படுகின்றது, அமைப்பு ஏ அமைப்பு பி. இங்கு நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய ஒரு விடயம் பிள்ளைகளே, அமைப்பு ஏக்கு அமைப்பு பி கட்டுப்பாட்டு பரிசோதனை என குறிப்பிடுவோம். நாங்கள் முந்தைய வகுப்புகளில் கற்றிருக்கின்றோம் கட்டுப்பாட்டு பரிசோதனை என்றால் என்ன என்பதை. இங்கு அமைப்பு ஏக்கு அமைப்பு பி கட்டுப்பாட்டு பரிசோதனை. இங்கே மாணவர்களே, இந்த அமைப்பினை நீங்கள் சற்று ஒரு பரிசோதனையாக செய்து பார்க்கும்போது முளைக்கும் வித்துக்கள் சுவாசத்தினை மேற்கொள்ளும், சுவாசத்திற்காக ஆக்சிஜனை உள்ளெடுக்கும். ஆக்சிஜனை உள்ளெடுக்கும் வித்துக்கள் கார்பனிக் ஆக்சைட்டினை வெளியிடும். இது நாங்கள் அறிந்தது பிள்ளைகளே. கார்பனிக் ஆக்சைட்டை வெளியிடும் போது எங்களுக்கு தெரியும் KOH அல்லது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வெளியிடக்கூடிய கார்பனிக் ஆக்சைடு வாயுவினை அகத்துறிஞ்சு கொள்ளும். அதே போல மாணவர்களே, சூழலிலிருந்து குடுவையினுள் செல்லும் வழியிலும் கார்பனிக் ஆக்சைடு இருக்கும். அந்த கார்பனிக் ஆக்சைடு வாயுவினையும் KOH அல்லது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அகத்துறிஞ்சு கொள்ளும். எனவே மாணவர்களே, குடுவையினுள் இருக்கக்கூடிய கார்பனிக் ஆக்சைடு வாயு அதாவது சூழலிலிருந்து குடுவையினுள் செல்லும் கார்பனிக் ஆக்சைடு வாயுவையும் வித்துக்கள் வெளியிடக்கூடிய கார்பனிக் ஆக்சைடு வாயுவினையும் KOH உறிஞ்சு கொள்ளும். அதே போல குடுவையினுள் செல்லக்கூடிய ஆக்சிஜன் வாயுவினை வித்துக்கள் பயன்படுத்தும் அல்லது வித்துக்கள் சுவாசிக்கும். எனவே மாணவர்களே, உபகரண அமைப்பு ஏயினுள் அல்லது குடுவையினுள் வெற்றிடம் ஒன்று நிலவும். எனவே அவ்வெற்றிடத்தை நிரப்புவதற்காக நீர்ப்பாத்திரம் அல்லது முகவையில் உள்ள நீர் கண்ணாடி குழாயினுள் மேலேறும் அல்லது மேலெழும். எனவே மாணவர்களே, முடிவுக்கு வரலாம், உள்ளே அல்லது உபகரண அமைப்பு ஏயில் குடுவையினுள்ளே ஆக்சிஜன் வாயு குறைகின்றது அல்லது ஆக்சிஜன் வாயு இல்லாமல் செய்யப்படுகின்றது. அந்த ஆக்சிஜன் வாயு எவ்வாறு இல்லாமல் செய்யப்படுகின்றது என கேட்டால், வித்துக்கள் அல்லது முளைக்கும் வித்துக்கள் ஆக்சிஜன் வாயுவினை சுவாசத்திற்காக பயன்படுத்துகின்றது என முடிவுக்கு வரலாம். எனவே மாணவர்களே, சற்று இதனை மறுபடியும் பாருங்கள். நாங்கள் இவ்வளவு நேரமாக ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம் உயிரங்கிகளின் சிறப்பு இயல்புகள். உயிரங்கிகளின் சிறப்பு இயல்புகள் என குறிப்பிடும்போது, கள ஒழுங்கமைப்பு, போசணை, சுவாசம், உறுத்துணர்ச்சியும் இயல்பாக்கமும், கழிவகற்றல், அசைவு, இனப்பெருக்கம், வளர்ச்சியும் விருத்தியும். இதில் நாங்கள் முதலாவது தலைப்பை பார்த்தோம் பிள்ளைகளே, கள ஒழுங்கமைப்பு. தனிக்கலங்கிகள் காணப்படுகின்றன, பல்கலங்கிகள் காணப்படுகின்றன என நாங்கள் கலந்துரையாடினோம், ஆராய்ந்தோம். அதே போல பல்கலங்கிகளின் ஆக்கம் அல்லது உருவாக்கம் தனிக்கலத்தில் இருந்தே ஆரம்பிக்கின்றது என நாங்கள் பார்த்தோம். அதே போல அங்கி ஒன்றில் இனம் காணக்கூடிய ஒழுங்கமைப்பு மட்டங்கள், களம், இளையம், அங்கம், அங்கத்தொகுதி, அங்கி என அவ் அமைப்புகளை நாங்கள் பார்த்தோம். அதே போல போசணை தொடர்பாக நாங்கள் ஆராய்ந்தோம். அடுத்ததாக சுவாசம் தொடர்பாக ஆராய்ந்தோம். சுவாசத்தில் இரண்டு பரிசோதனை, அதாவது சுவாசத்தின் மூலம் கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்படுகின்றது என்ற பரிசோதனை ஒன்றும், சுவாசத்திற்காக ஆக்சிஜனை உள்ளெடுக்கப்படுகின்றது என்ற பரிசோதனையும் நாங்கள் ஆராய்ந்தோம். இது தொடர்பான பல்வேறு விளக்கங்களை நீங்கள் மாணவர்கள் பாடநூலை சற்று சுயமாக பார்க்கும்போது பல்வேறு விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் மாணவர்களே. அதே போல இந்த விடயங்கள் தொடர்பாக, இந்த தலைப்புகள் தொடர்பாக நீங்கள் இனிவரும் காலங்களில் பல்வேறு விடயங்களை கற்க இருக்கின்றீர்கள். தரம் 11 செல்லும் போது அங்கே விரிவாக போசணை தொடர்பான சமீபாட்டு தொகுதி விரிவாக தரப்படுகின்றது. அதே போல சுவாசம் தொடர்பாக சுவாச தொகுதியும் விரிவாக தரப்படுகின்றது. எனவே மாணவர்களை, இனிவரும் காலங்களில் நாங்கள் இந்த தரம் 10 வகுப்புகளில் உறுத்துணர்ச்சி இயல்பாக்கம் தொடர்பாக நாங்கள் ஆராய இருக்கின்றோம். எனவே மாணவர்களே, இன்றைய தினம் நாங்கள் உயிரங்கிகளின் சிறப்பியல்புகள் தொடர்பான 3 சிறப்பம்சங்களை கற்றிருக்கின்றோம். 1 கள ஒழுங்கமைப்பு, 2 போசணை, 3 சுவாசம் என. மாணவர்கள் உயிரங்கிகளின் சிறப்பியல்புகள் தொடர்பான ஒரு அடிப்படையான விடயத்தையும், அதே போல உயிரங்கிகளின் சிறப்பியல்புகள் தொடர்பான 3 அம்சங்கள், அதாவது கள ஒழுங்கமைப்பு, போசணை, சுவாசம் தொடர்பான போதிய விளக்கத்தை பெற்றிருப்பீர்கள் என நினைக்கின்றேன். மாணவர்கள் இன்று கற்று அறிந்து கொண்ட விடயங்கள் தொடர்பாக வினாக்களையும் நான் முன்வைக்க இருக்கின்றேன். மாணவர்கள் வினாக்களை எழுதிக் கொள்ளுங்கள். அங்கிகளின் சிறப்பியல்புகள் எவை? வினா 2, தனிக்கல அங்கிகள் 5 தருக. தனிக்கல அங்கிகள் 5 தருக. 3, போசணை என்றால் என்ன? போசணை என்றால் என்ன? அடுத்த வினா, ஒளித்தொகுப்பிற்கான சமப்படுத்திய இரசாயன சமன்பாட்டை எழுதுக. ஒளித்தொகுப்பிற்கான சமப்படுத்திய இரசாயன சமன்பாட்டை எழுதுக. ஆம் மாணவர்களே, அந்த வினாக்களை நீங்கள் எழுதியிருப்பீர்கள் என நினைக்கின்றேன். அந்த வினாக்களுக்கான விடைகளை எழுதி என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்தை நினைவுபடுத்துகின்றேன் மாணவர்களே, 0716200698. மறுபடியும், 0716200698. சரி மாணவர்களே, மீண்டும் இன்னொரு குருகுலம் கல்வி நிகழ்ச்சியினூடாக நாங்கள் சந்திப்போம். இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த பண்டாரவளை வளைய கல்வி பணிமனைக்கும், பண்டாரவளை வளைய கல்வி பணிப்பாளர் அவர்களுக்கும், பண்டாரவளை வளைய உதவி கல்வி பணிப்பாளர் திருவாளர் யோகேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும், எங்களுடைய வளையத்தில் விஞ்ஞான பாட ஆசிரிய ஆலோசகராக செயற்பட்டுக் கொண்டிருக்கும் எங்களுடைய மதிப்புக்குரிய அருணாசலம் ஆசிரியர் ஆலசோகர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.